Revelation 19 verses 11 to 25 நம்ம படிக்கலாம். 11ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 19 வரை.
21
வரை. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புரஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வலமையுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதினர் அடிமைகள் சிறியோ பெரியோ இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருந்தவரோடு கூட அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினிக் கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன.
இன்னைக்கு நம்ம படிக்க போற பகுதி வந்து ஒரு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் ஆரம்பத்திலேயே. அது ஒரு பேரண்டல் கைடன்ஸ் வேணும் அப்படின்வாங்க இல்லைங்களா. அதாவது பயங்கரமா ஆர் ரேட்டட் மூவின்வாங்க. அதாவது யாராவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, யாராவது இல்ல நல்லா கூட சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வார்னிங் ஒன்று கொடுக்கறேன். ஒரு பயங்கரமான பகுதியா அது இருக்க போகுது. இந்த உலகம் நம்ம 2000 முடிகிற காலத்துல, 2014ல நம்ம இருக்கிறோம். 2000 முடிகிற காலத்துல அப்பத்துல இருந்தே, அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம்னா, உலகம் முடிஞ்சிரும் உலகம் முடிஞ்சிரும்னு பெரிய புரளி எங்கப்பா இருந்துச்சு. ஒரு சென்சேஷன். 2000 கிளாக் அடிச்ச உடனே என்ன ஆக போகுது, 2000 இயர்ஸ் உலகம் முடிய போகுது, ஏசு சொன்ன மாதிரி உலகம் முடிய போகுதுன்னு பல கதைகள் இருந்துச்சு. அது இப்ப கூட 2012 உலகம் முடிஞ்சிடும்னு பல விதமான கதை வந்துச்சு. குளோபல் வார்மிங் நடக்குது, ஒரு அஸ்ட்ராய்டு வந்துகிட்டு இருக்கு நம்மளை நோக்கி, அது வந்து கரெக்டா பூமியை இடிச்சு எல்லாமே இடிய போகுது அப்படின்னு பெரிய சென்சேஷன் ஏற்படுத்துறதும், இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிகளுடைய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேற, அதுக்கப்புறம் பயாலாஜிக்கல் பாக்டீரியல் வார்ஃபேர், ஏதாவது ஒரு வியாதியை ஏதாவது எடுத்து விட்டுட்டாங்கன்னா போச்சு, இந்த தேசத்திலேயே எல்லாருக்கும் பயங்கரமா பரவிடும். அந்த மாதிரி த்ரெட்ஸ் பயங்கரமா இருக்கு. அப்படி ஒரு உலகத்துல வாழும்போது இத இந்த சினிமாக்காரங்க அதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு பல விதமான படங்கள், எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, உலக முடிவு படங்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கிறத பாக்கலாம். 2000 டைம்ல இருந்த சில படங்கள் பாத்தீங்கன்னா, இந்த படங்கள் எல்லாம் நான் பார்க்கல, ஆனா சிலது பார்த்திருக்கேன், ஆனா சிலது வந்து நான் பார்க்கல. அதனுடைய லிஸ்ட பார்த்து நான் எடுத்த ஆர்மகெடோன் அப்படின்னே ஒரு மூவி வந்திருக்கு. டீப் இம்பாக்ட், இண்டிபெண்டன்ஸ் டே, மேட்ரிக்ஸ், டெர்மினேட்டர் 1, 2, 3, அதுல பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து இந்த உலகத்தை அழிச்சிரும் அப்படின்னு ஒரு கதை வரும். அத வர்றதுக்கு முன்பதாகவே வேற உலகத்துல இருந்து வந்து காப்பாத்துற மாதிரி இப்பெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு வர்றது மூவிஸ பாக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெசிடென்ட் ஈவில், வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், 2012, அப்ளிவியன், என்னடா இவர் சினிமா பேரா சொல்லிட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்பாக்கலிப்டிக் மூவிஸ் தான். இதெல்லாம் வந்து உலக முடிவை பத்தி வருகிற சினிமாக்கள். இதெல்லாம் அந்த இது வந்து பல விதங்கள்ல இந்த கதைகள் வருதையே. நம்ம ஊர்லயும் சில சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில நியூஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, கனடா எல்லாம் பிரளயா அப்படின்னு ஒரு சீரியல் வரும். அது வந்து உலக முடிவை பத்தி எல்லாருக்கும் ஒரு சென்சேஷன், ஒரு பயம், எப்படி வரப்போது பாருங்கள், எப்படி வரப்போதுன்னு பாருங்கள்ன்ற ஒரு பயம். இது என்ன பண்றாங்க, ஒன்னு வந்து இதை வச்சு என்டர்டெயின் பண்ணி காசு சம்பாதிக்க பாக்குறாங்க, இன்னொன்னு பயங்கரமானது ஒரு பயம், எல்லோருடைய பயத்தை 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 அதிகப்படுத்த பாக்குறது. ஆனா நம்ம யோசிச்சோம்னா இந்த சினிமா மாத்திரம் இல்ல, எந்த மனுஷனுடைய கற்பனை, எந்த கற்பனைக்கு அடங்காத ஒரு காரியம், எந்த கேமரானாலையும் கிராபிக்ஸ்னாலையும் பிடிக்க முடியாத ஒரு காரியம் விதத்துல உலக முடிய போகுது. அது பயங்கர பயங்கரமா இருக்க போது, யாருனாலையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு தான் அது இருக்க போகுது. ஆனா இதெல்லாம் ஒரு விதத்துல எப்படி ரொம்ப சாத்தானுடைய முயற்சி, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உலகம் முடிய போது, உலகம் முடிய போதுன்னு சென்சேஷனை கொடுத்து பயத்தை கொடுத்து 2012 பார்த்து இப்ப முடிய போகுது, 2013 முடிய போதுன்னா ஒரு டீசர் என்னுவாங்க. டீசர்னா அதை காமிச்சு காமிச்சு காமிச்சே என்ன ஆயிருதுன்னா அந்த பயம் வந்து நமக்கு வி கெட் யூஸ் டு இட் இல்லைங்களா, அந்த பயம் நமக்கு பழகி மறுத்து போதுன்றலாம். உலகம் முடியுது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அது நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம இது இதாயிடலாம். அந்த மாதிரி ஒரு இது ஆயிரும் போது என்ன ஆகுதுன்னா, உண்மையான நேரத்துல உலகம் முடியற ஒரு நேரத்துல அநேக பேருக்கு அந்த பயமே இல்லாத போய் அதுல மாட்டிக்கிற ஒரு நிலைமை வரும். இந்த உல்ஃப் கதை இல்லைங்களா, ஓநாய் கதை, அந்த இது வரப்போது, ஓநாய் வரப்போது வரப்போது வரப்போதுன்னு ஏமாத்தி சொல்லி சொல்லி என்னாச்சு, உண்மையாவே ஒரு டைம்ல ஓநாய் வந்துருச்சு, யாருக்குமே அந்த பயம் எல்லாம் போய் பயங்கரமா அழிஞ்ச கதை தான் இந்த சாத்தான் பண்றத பாருங்களேன். மீடியா வச்சு மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்றா பாருங்களேன். ஏன்னா இதெல்லாம் சினிமாலாம் எடுத்து எடுத்து மக்களுடைய மைண்டே ஒரு மாதிரி அது கொடுத்து பயம் ஏற்படுத்தி கடைசியில பயமே இல்லாத போற ஒரு டைம்ல தான் அவருடைய பயங்கரமான அழிவு வரப்போகுது. இதை பார்க்கும்போது ஒரு ஃபைனல் டே, ஒரு ஆர்மகெடோன், உண்மையான ஆர்மகெடோன் நாள் வரப்போது, பயங்கர பயங்கரமா மனுஷ வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நாள் வரப்போது. அது யோவான் நமக்கு விளக்கறதுக்கு அவர் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு இன்அப்ராப்ரியேட்னு வாங்க இங்கிலீஷ்ல, அதாவது தகாத வார்த்தைகளை, மேடையிலிருந்து பேச முடியாத வார்த்தைகள், ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்படியா போய் பேசுறது, இப்படியா வார்த்தைகளை யூஸ் பண்றதுன்ற மாதிரி ஒரு ஆர் ரேட்டட் வேர்ட்ஸ் என்னுவாங்க. பயங்கர வயலன்ஸ்னா வயலன்ஸ், அது பசங்களாம் பார்க்க கூடாது. அந்த மாதிரி வயலண்ட் வேர்ட்ஸை யோவான் எடுத்து எந்த மாதிரி சொர்ணம் இல்லாத ஒரு மாட்டு தோலை போத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கூட உணர்வு ஏற்படுற மாதிரி யோவான் நமக்கு சொல்ற. அப்பா எவ்வளவு கொடுமையா பயங்கரமா உலக முடிவு இருக்க போது பார், எவ்வளவு பயங்கரமா இருக்க போது பார் என்ற உணர்வு ஏற்படுத்துவதற்காக யோவான் பயங்கரமான வார்த்தைகளை யூஸ் பண்றதை நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். அதுக்கு பாருங்களேன் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, தேவனுடைய மகா தேவனுடைய விருந்துக்கு வாருங்கள், மகா தேவனுடைய விருந்துக்கு வாருங்கள். யார கூப்பிடுறாரு, பலவிதமான பட்சிகள், எதுக்கு, மாம்சத்தை சாப்பிடுறதுக்கு, மாம்சத்தை சாப்பிடுறதுக்கு. இயேசு கிறிஸ்து குதிரையில வர ஒரு நாள் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது, ரொம்ப டெரிபிளா இருக்க போகுது, நம்மளாம் நினைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்க போகுது. ஆனா ஒரு டைம்ல அவரு கழுத மேல வந்தார், கழுத மேல வரும்போது அவர் ஒரு ஓமைய சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அப்பவும் ஒரு பெரிய ராஜா ஒரு விருந்துக்கு அழைச்சார், அநேக பேரை அவருடைய நித்திய இரக்கத்துல கிருபையில தயவுல அவருடைய அன்புல ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தி எல்லோரும் வாங்க, பிச்சைக்காரனா பெரியவனா சிறியவனா அடிமையா ஊனனா எல்லோரும் வாங்கன்னு அந்த விருந்துக்கு அவர் அழைச்சார் இல்லைங்களா. அவருடைய அன்புல இறக்கத்துல வாங்க வாங்க, ஏன் திருப்தி செய்யாத காரியத்திலேயே உங்க வாழ்க்கை விடுறீங்க, வாங்க தேவராஜ்யத்தின் விருந்துக்கு வாங்க, அழியாத அழிஞ்சு போற நிலையில்லாத உலகத்துக்காக ஏன் வாழ்றீங்கன்னு ஒரு விருந்து அவர் ஏற்படுத்தினார். அந்த விருந்துக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அது வந்து 2000 வருஷமா உண்மையான பக்திமான்கள் மனுஷர்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் நான் கொடுக்கறேன், கம் வாங்க அந்த விருந்துக்கு, வாங்க அந்த விருந்துக்கு. ஆனா மனுஷருங்க வந்து மாம்ச சிந்தை தேவனுக்கு பகைன்றோம். மனுஷருங்க வந்து அவங்களுடைய மைண்ட் எல்லாம் உலக ஆசைகளை நிரம்பி போய்விட்டதுனால் தேவனுடைய அழைப்பின் மகத்துவத்தை மதிப்பிட முடியாத மக்கள் ஆயிட்டதுனால் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த விருந்துக்கு வான ஒருத்தன் என்ன சொல்றான், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் போய் என் பொண்டாட்டியும் கூட்டு வாயா, இல்ல ஒரு சாக்கு அது, ஒரு எக்ஸ்கியூஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ கான்ட் கம். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இப்பதான் நான் ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறேன், அந்த லேண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா, சைட்டு வாங்கியிருக்கேன், நான் போய் அந்த லேண்ட பாக்கணும், ஐ கான்ட் கம். இன்னொருத்தன் அசிங்கமா மாடு வாங்கியிருக்கிறேன், ஒரு மாடு, அந்த மாடை பார்க்க போனா நான் வர, எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்களேன் அவருடைய நித்திய அழைப்புக்கு, பரம அழைப்புக்கு, பரலோகத்துல இருந்து கூப்பிடுறாரு வாங்க வாங்க. அந்த விருந்த ரிஜெக்ட் பண்ண எல்லோருக்கும் இன்னொரு விருந்து கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்க வரப்போறாங்க, அந்த விருந்துல அவங்களே சாப்பாடா மாற போறாங்க. அந்த விருந்த பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன், பயங்கரமான விருந்து. பாருங்களேன் அந்த சீன்ல நான் போன வாரம் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான கிரைசிஸ் பாயிண்ட். அந்தி கிறிஸ்து தன்னுடைய சகலவித போர் சேனைகளை எடுத்துக்கிட்டு தேவ ஜனங்களை அழிக்க ஆயத்தமாயி அவங்க வந்து ரெடியா நிக்கிறாங்க. அழிக்கிறது இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ், அந்த டைம்ல தான் வானம் திறக்கிறத நம்ம பாக்குறோம். வானம் திறந்து வரார் சரித்திர கதாநாயகன் ஒரு ஒரு வெள்ளை குதிரையில, அந்த காட்சியே நமக்கு பார்க்கணும். அவருடைய இறையாண்மையும் அவருடைய தெய்வீகத்தையும் அவருடைய வெற்றியும் உறுதிப்படுத்துற ஒரு காட்சி. சகல அடையாள மொழிகள் அப்படித்தான் இருக்கு. ஒரு வெற்றி கோஷம் போட்டு வெற்றி வீரனாக ஒரு வெள்ள குதிரையில வரார். அவர் பயங்கரமா வர்றதை பாக்குறோம், கண்கள் அக்கினி ஜுவாலை உள்ள கண்களோடு. அப்புறம் வேற என்ன குணாதிசயத்தோடு வருகிறார், அநேக கிரீடங்கள் அவருக்கு சூட்டப்பட்டதாக, அவர் செய்யற வேலை ரத்த துணிய போட்டுட்டு வராருன்னு நம்ம பாக்குறோம். தேவனுடைய ஆலயத்தை மெருக்கிற மாதிரி வர்றார், மெருக்கிற மாதிரி. அவருடைய அவர் செய்ய போற ஜட்மெண்ட்க்கு வந்து வார்த்தைகள் இல்ல, பல ஏற்பாடுல இருக்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி தேவனுடைய ஆலயம் மெருக்க போறாரு, இரும்பு கோலை எடுத்துக்கிட்டு ஒரு பானை அடிக்கிற மாதிரி வரப்போறாரு, அதெல்லாம் பல ஏற்பாடு எக்ஸ்பிரஷன்ஸ். இன்னொன்னு அவருடைய வாயிலிருந்து வருகிற பட்டயத்துல எல்லா தேசங்களையும் அழிக்க போறாரு. இதெல்லாம் ஏன் அவருடைய வந்து அவர் செய்யக்கூடிய ஜட்மெண்ட் தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. ரொம்ப பயங்கரத்துக்கு அவர் வரப்போறாரு, ரொம்ப பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய வரப்போறாரு. அதான் அவர் வரும்போது தான் நம்ம பாக்குற எல்லா இடங்கள்லயும் சூரியன் அந்தகாரப்பட போகுது, மூன் பிளட் மாதிரி ஆக போகுது, ஒரு தீ பெரிய பூகம்பம், இது வரைக்கும் ஏற்படாத பூகம்பம் ஏற்பட்டு ஒரு தீவுகள் இருக்க போறது இல்ல, மலைகள் எல்லாம் உருகி கடல்ல உழுவ போகுது. அவருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது, மலைகள்லாம் கடல்ல உழுவ போகுது, இடி மின்னல் பயங்கரமா நடக்க போகுது பூமியில. ஏன்னா பேதுருல சொல்றாரு, அவர் கண்டேன், அவர் கண்ட உடனே வானமும் பூமியும் அண்ட சராசரம் அகண்டு போயின. அப்படின்னா இடம் தெரியாம ஒளிஞ்சுக்கிச்சான் பூமி, வானம் வானம் அப்படியே திறக்குது, ஸ்கை ஒரு சுருள போல திறக்குது. அப்படி ஒரு பயங்கர மகிமையோடு அவர் வரப்போற, அவருடைய மகிமைக்கு முன்பதாக ஒண்ணுமே நிக்க முடியாத நிலையில வருது. அப்படி அவர் வரும்போது என்ன ஆகுது பாருங்களேன், அந்த நாளை தான் கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்டுன்னு பல ஏற்பாடுல எல்லா தீர்க்கதரிசிகளும் பேசியிருக்காங்க. ஐசாயா பேசியிருக்கிறாரு, எசேக்கியேல் பேசியிருக்காரு, நிறைய வசனங்கள் ரொம்ப பயங்கரமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம படிச்சோம்னா லேட்டர் பல ஏற்பாடுலாம் சொல்லி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் பேசியிருக்காங்க, அப்போஸ்தலர்கள் பேசியிருக்காங்க, இயேசு தாமே பேசியிருக்காரு. அவங்க அவர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்களேன், அவர் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவர் இஸ் அ மேட்ச்லெஸ் கிரைஸ்ட்னு இருக்கு. அவர் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவருடைய எனிமீஸ் யாருமே நிக்க முடியாது அவருக்கு முன்னாடி. பல ஏற்பாடுல டிராமாலாம் நடக்கிறத பாத்தீங்கன்னா அங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்த உடனே எல்லாரும் ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி அவர் ஸ்டேஜ் இவ்வளவு நேரம் ஸ்டேஜ்ல இருந்தது யாரு, வலு சர்ப்பம் இருந்துச்சு, மிருகம் இருந்துச்சு, பாபிலோன் இருந்துச்சு. ஆனா அவர் ஸ்டேஜ்க்கு வந்தவுடனே வேற யாருக்கும் இடம் இல்லைங்க, எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா அழியிறத பாக்குறோம். பாபிலோன் போயிருச்சு, பாபிலோன் அழிஞ்சதை நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் இப்போ மிருகம் அழியிறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் அடுத்த அதிகாரத்துல வலு சர்ப்பம் அழியிறத நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் அழியறாங்க? அதுக்கப்புறம் இந்த 20வது அதிகாரத்துல வருது, பாபிலோன் போயிருச்சு, மிருகம் போயிருச்சு, வலுசர்ப்பம் போயிருச்சு, இவங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மனிதர்கள் எல்லாரும் அக்னி கடல்ல இறங்குறத நம்ம பார்க்க போறோம். பயங்கரமான இட்டர்னல் ஃபயர்ல இறங்குறத பார்க்க போறோம். ஏன் இவங்களெல்லாம் அழிக்கிறாரு? ஏன்னா கடவுள் இப்ப புதிய வானத்தையும் புதிய பூமியும் பண்ண போறாரு. அந்த இட்டர்னிட்டியில இவங்க யாருக்கும் இடம் இல்லை, இவங்க யாரும் இருக்க போறதில்ல. அவங்களுடைய அழிவை பாக்குறோம். ஏன் அவங்க அழிவை பாக்குறோம் பாருங்களேன். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காணாத உலகத்துல ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. தெர் இஸ் அ வார், அன்சீன் வார், இப்போ நடக்குது தெரியுங்களா. ரெகுலேஷன் வந்து எப்பவோ நடக்கிறத பத்தி பேசிட்டு இல்ல, ஃபியூச்சர்ல நடக்கிறத பத்தி இல்ல, இப்போ அந்த காலத்துக்கு இப்போ ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்கு. காணாத உலகத்துல என்ன சாத்தானுடைய ஏஜென்சிஸ் மூணு பேர் மறக்கவே கூடாது. யாரு? ஒன்னு பாபிலோன், இன்னொன்னு மிருகம், இன்னொன்னு ஸ்கல்ல தீர்க்கதரிசி. இவங்க மூணு பேரும் ரொம்ப ஆக்டிவா அன்சீன் வேர்ல்ட்ல ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த போருக்கு. பாருங்களேன் அந்த வசனம் அடி அநேக இடங்களில் பார்க்கலாம். 16 சாப்டர் படிங்களா, 16:13.
அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த அவைகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
பாருங்களேன் அந்த அசுத்த ஆவிகள் வந்து எல்லாரையும் யுத்தத்துக்கு சேர்த்துக்கிட்டு, அது இது இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. பிசாசின் வாயிலிருந்து வருகிற சகல விதமான கள்ளப்போதகங்கள், சகல விதமான உலக காரியங்கள் வந்து எல்லாரையும் அந்த போருக்கு அது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டா அர்த்தம் ஒரு மனுஷனையும் எல்லா மனிதர்களையும் ரெண்டு பிரிவா செஞ்சிடும். ஒன்னு அவங்க பாபிலோனுக்கு சேர்ந்தவங்க, இல்லைன்னா புதிய எருசலேமுக்கு சேர்ந்தவங்க. ஒன்னு அவங்க மனவாட்டிக்கு சேர்ந்தவங்க, இல்ல அவங்க வேசிக்கு சேர்ந்தவங்க. இது ரெண்டு தான், நடுவுல மனுஷங்களே இல்ல, ரெண்டா பிரிச்சுறத நம்ம பாக்குறோம். பாருங்களேன் இந்த மிருகத்தை பின்பற்ற மிருகம் எப்படி செய்யறான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் பல பேர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன? பூமியில் குடியிருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ரெவலேஷன்ல வந்துச்சு. அப்படின்னா என்ன? இந்த பூமிக்காகவே வாழுகிறவர்கள், இந்த பூமியில செட்டில் ஆயிட்டவங்க, அவங்கள அசைக்க அந்த நித்திய காஸ்பல் போகுது. மனம் திரும்பு, தேவனுக்கு மனம் பயப்படு. ஆனா அதெல்லாம் அவங்க கேரே பண்ணாம பூமியிலேயே, பூமிக்கு அடுத்த காரியங்களையே வாழுகிறவர்கள், அது ஒரு அடையாளம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு மிருகத்தின் முத்திரையை வாங்குறவர்கள். மிருகத்தின் முத்திரை என்ன ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? என்ன அப்படின்னா ஒரு சிப்பா அவர் போட்டு தலையில ரைட் ஹேண்ட்ல ஒரு மினிட்ரியில போடுற ஒரு சிப்பா. என்ன?
சிந்தனை.
சிந்தனை, வெரி குட். சிந்தனை. ஏன்னா பழைய ஏற்பாடுல உபாகமத்துல சொல்லியிருக்காரு, என்னுடைய வசனத்தை உன் நெத்தியில எழுதிக்க, உன் ரைட் ஹேண்ட்ல போட்டுக்க. அப்படின்னா யூதர்கள் என்ன பண்ணாங்க, அதை லிட்ரலா நினைச்சிட்டு அவங்க போய் இங்க ஒரு வசனம் கையில ஒரு வசனம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன பாக்ஸ்ல. இது அது இல்ல அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? எப்பப்பாரு என் சிந்தனையாரு நெற்றில, எப்பப்பாரு என் சிந்தனையாரு ரைட் ஹேண்ட்ல, அதையே சிந்திக்கும் போது வாழ்க்கையில் நம்ம செய்யறதெல்லாம் ரைட் ஹேண்ட்ல தானே. இட்ஸ் சிம்பாலிக் லாங்குவேஜ், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆன்டி கிரைஸ்ட் வருவான், ஒரு சிப்பு போடுவான், நெத்தியில போடுவான், கையில போடுவான், ஒரு சென்சேஷன். அப்படி இல்லை. அதனால மிருகத்தின் முத்திரை வரப்போறது இல்ல, இப்போ வந்துருச்சு. கோடானி கோடி மக்கள் மார்க்கெட்ல ரோட்ல நடக்கிற எல்லாருக்கும் மிருகத்தின் முத்திரை இப்போ இருக்குதுங்க. இப்போ இருக்குது. என்ன முத்திரை? ஏவாள் கிட்ட வந்து சொல்லுச்சு இல்லையா, என்ன? கடவுளுடைய வார்த்தையெல்லாம் நம்பாது, நீ சாகவே சாக மாட்டாய். கடவுளுடைய வசனத்தை சந்தேகப்பட வச்சு பாவம் செய்ய வைக்கிறது. நரகெல்லாம் ஒன்னும் இல்ல, மரணம்லாம் ஒன்னும் இல்ல, நீ செஞ்சுக்க, என்ஜாய் பண்ண அப்படின்னு மிருகத்தின் முத்திரை கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிறது. அப்படி பாருங்களேன், உலகமே உலகம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்பட வச்சு ஒரு முத்திரையை போடுறது, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய முத்திரை என்ன? அதுக்கு ஆப்போசிட்டு தேவனுடைய முத்திரையும் ஆண்டவர் போட்டார்னு பாக்குறோம். என்ன அது? ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா. ஹோலி ஸ்பிரிட்னா, ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்ன? நம்ம ஊர்ல அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம்னா ரபா 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 ரபான் கத்துறவங்க தான், அழுகுறவங்க தான் ஹோலி ஸ்பிரிட். இல்ல, பைபிள் படி ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவங்க அடையாளம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவங்க. எந்த அளவுக்கு அவங்க ஹோலி ஸ்பிரிட்ல இருக்கிறாங்கன்னு பைபிள்ல எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். அதான் ஹோலி ஸ்பிரிட் அடையாளம். டு பி ஃபில்ட் தி ஸ்பிரிட்டுக்கும் வேத வசனத்தை ரொம்ப சிந்திக்கிறதுக்கு தியானிக்கிறதுக்கும் ஈக்குவல். பாருங்களேன், நம்ம ஊர்ல அதுவே இல்லை, அது பேசிக் ஐடியாவே இல்லை. ஹோலி ஸ்பிரிட்னா என்ன? பஜனை பாடணும், சத்தம் போடணும், அதான் ஹோலி ஸ்பிரிட். இல்ல, இதான் முத்திரை, அது பிசாசின் முத்திரை. சொல்ல போனா ஹோலி ஸ்பிரிட் அடையாளம் சிந்தனை எப்போ? இரவும் பகலும் உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, பேசும் போது, வேலைக்கு போகும்போது, எப்போ பாரு தேவ வசனத்தை தியானிக்கிற மனுஷன், அதான் கடவுளுடைய அடையாளம். பாருங்களேன், அந்த முத்திரைய பிசாசு இப்ப போட்டுக்கிட்டு வருது கடவுளுடைய வசனத்தை குறித்து. அப்புறம் இன்னொரு ஒரு அடையாளம் என்ன? பாபிலோன். பாபிலோனை வச்சு எத்தனை பேருக்கு பிசாசு முத்திரை போட்டுட்டு வருது நம்ம பாக்கல? இது நடக்குதுங்க, இன்னைக்கும் நடக்குது. இவங்களெல்லாம் முத்திரை போட்டு அந்த போருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாபிலோன் மயக்கங்கள், சூன்யங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பாருங்களேன், 18:22-23 படிங்க.
சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாதஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமாகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை. மணவாளனும் மணவாட்டியும் ஆனவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே,
எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. பாபிலோன் செய்யற மயக்கம் என்ன? பாருங்களேன், இந்த உலக வர்த்தகர்கள், மியூசிக், அதனுடைய என்டர்டைன்மெண்ட், இந்த உலகத்தின் செழிப்பு, உலக ஆசை, பண ஆசை, அவ்வளவுதான் சிம்பிள். உங்களுக்கு சொன்ன மாதிரி இதெல்லாம் சூன்யம்ன்றது வந்து எங்கேயோ கிராமத்துல புளியாமரம் கீழே உட்காந்துக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு இடையே நாக்க வச்சுக்கிட்டு பண்றது இல்ல சூன்யம். அமெரிக்கால நடக்குது சூன்யம் இப்போ, ஆஸ்திரேலியால நடக்குது, கனடால நடக்குது சூன்யம் இப்போ. என்ன, எல்லா மனுஷங்களையும் செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, டெக்னாலஜி வச்சு கடவுளுடைய பக்கம் அவங்க மனசு போவாதபடிக்கு இதையே விக்கிர ஆராதனை பண்றது. ஒரு பொண்ணு சொல்லலைங்களா, நல்ல பொண்ணு, பக்தி உள்ள பொண்ணு, இப்ப ஏன் சர்ச்சுக்கு பெரிய பணக்காரனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமா சர்ச்சுக்கு போலியான்னு கேட்டா அது என்ன சொல்லுது? பெரிய பேலஸ்ல இருக்குது, எவ்வளவு பணம் எனக்கு இருக்கும் போது இயேசு எனக்கு எதுக்குன்னு கேக்குது. அது அதுதாங்க, இப்போ பணம் ஐஸ்வர்யம் இருந்தா போதும், அதுல மயங்கி அது மிருகத்தின் முத்திரையை வாங்கிருச்சு. அதான் பணம் ஐஸ்வர்யம் அது இருந்துச்சுன்னா போதும், அப்படி சூன்யம் பண்ணி எல்லாரையும் மயக்குது. கடவுள் பக்கம் வராத படிக்கு, அவங்க ஆத்துமாக்கு முக்கியத்துவம் தராத படிக்கு, அது வேதத்துல வேசித்தனம்னு கூட போட்டிருக்கு. இப்படி எல்லாம் தயார் பண்ணி இன்னைக்கு நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேசிகளின் தாய் அப்படின்னு சொல்றது நான் சொல்லியிருக்கேன். அது வந்து கள்ள தீர்க்கதரிசி கூட செஞ்சுட்டு வரான். ஏன் சர்ச்சுக்குள்ள நடக்கிறத பாக்குறோம் இல்லையா? உண்மையான இயேசுடைய வருகைக்காக காத்துக்கொண்டு சத்தியத்துல சுத்தத்தை காத்துக்கொண்டு இருக்கிற சபைக்கு பேர் தான் மணவாட்டி. மணவாட்டிக்கு ஆப்போசிட் என்ன? வேசி இல்லைங்களா? சபன்னு பேரை சொல்லிக்கிட்டு வேசிகளுடைய தாயின்னு மார்ட்டின் லூத்தர் இவங்க எல்லாம் யார பார்த்து சொன்னாங்கன்னு சொன்ன? ரோமன் கத்தோலிக் சபை. ஏன்னா அதுதான் இந்த மதர் ஆஃப் ஹார்லட்ஸ், எல்லா பொய் சபைகளுக்கும் அதுதான் ஒரு தாயா இருந்துச்சு. அங்க இருந்தா வந்தாங்க, அந்த சபையை பின்பற்றுகிற, அந்த சபை கொள்கையில் இருக்கிற எல்லாருக்கும் வேசிகளின் தாய். அப்படி எப்படி எத்தனை பேரை தயார் பண்ணிக்கிட்டு வருது பாருங்களேன் பிசாசு. இந்த நாள் தாங்க இந்த நாள், இந்த நாள் அவங்களுடைய பயங்கரத்தை நம்ம பாக்குறோம். சரி, இந்த வசனங்களை பார்ப்போம். இதெல்லாம் தயார் பண்ணி அந்த போர் கூட்டு வர பார்க்குது பிசாசு. இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். அந்த பயங்கரம் எப்படி இருக்க போகுது பாருங்களேன். 17வது வசனம் படிங்களா.
பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன்.
பின்பு ஒரு அந்த இயேசுடைய காட்சி முடிஞ்சிருச்சு. இயேசு காட்சி வராரு, அவருடைய வெள்ளை குதிரையில வரும்போது இன்னும் போர் ஆரம்பிக்கிற சீன், இப்போ அட்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரப்போகுது. அந்த சீன்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல அவர் என்ன நடக்குது, ஒரு ஏஞ்சல் எங்க நிக்கிறாரு, ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. எந்த ஸ்டேஜ்? சூரியன் ஸ்டேஜ்ல நிக்கிறார். பாருங்களேன், சூரியன் அவருக்கு ஸ்டேஜா இருக்குது. என்ன, எப்படி நிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் நிக்கிறாரு, அந்த சூரியனே இருளாயிடுது. அவருடைய அவுட்லைன்ல அந்த சூரிய வெளிச்சம் பிளாஷ் அடிக்கிற மாதிரி, ஒரு நிழல் மாதிரி, சங்கார தூதன் மாதிரி அவர் நிக்கிறார். பயங்கரம் இருளாயிருச்சு. இருளையும் அந்த சூரியன்ல அவர் நிக்கிற மாதிரி நின்று அவர் என்ன சொல்றாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு ஸ்டேஜ்ல நின்று.
அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதினர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடய கூப்பிட்டான்.
ஒரு இன்விடேஷன், ஒரு இன்விடேஷன், என்ன இன்விடேஷன், ஒரு டின்னர் இன்விடேஷன், எல்லாருக்கும் வாருங்கள் மகாதேவன் தருகிற விருந்துக்கு. அது ஆக்சுவலா மகாதேவன் இல்ல, தேவன் தருகிற மகா விருந்துக்கு வாருங்கள் அப்படின்ற. யார கூப்பிடுறாரு, எல்லா பட்சிகளை கூப்பிடுறார். பட்சிகள்னா நம்ம நினைச்சுக்க கூடாது பேரட் லவ் பேர்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிடல. இவர் கூப்பிடுறது யார கூப்பிடுறாரு, பயங்கரமான மாம்சத்தை திங்குற பட்சிகள். அது வந்து இந்த கழுகுகள் இல்லைங்களா, கழுகு காண்டோர்னு ஒரு இது இருக்கு தெரியுங்களா. கல்லு காண்டோர்ன்றது வந்து நம்ம எல்லாம் இந்த டிஸ்கவரியில தான் பார்க்க முடியும். அது வந்து ஒரு 4-5 அடி இருக்கும், பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி கழுகு. கழுகு ஸ்பீஷிஸ் தான், பயங்கர பெருசா இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது மனுஷனை திங்கிற மிருகம் ஒரு கழுகு. பயங்கரமான மிருகங்கள் இது கார்னிவோரஸ் வல்ச்சர்ஸ் அப்படின்னு. அது வந்து மனுஷனுடைய மாம்சத்தை பார்த்தா அதுக்கு வாய்வூர் வாய்வூர் அந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு அவர் இது கொடுக்கிறாரு மிகுந்த சத்தத்தோடு. பாருங்களேன் மிகுந்த சத்தத்தோடு ஒரு மெகாஃபோன் வச்சுட்டு சொல்ற மாதிரி சூரியன்ல நின்று எல்லா உலகத்துல அண்ட சராசரம் கேட்கும்படிக்கு ஒரு சத்தம். பாருங்கள் ஏஞ்சல் வந்து அந்த தேவ தூதனோடு பேசுறாரு, வாருங்கள் மகாதேவன் தருகிற ஒரு விருந்துக்கு வாருங்கள். இது வந்து பழைய 9வது வசனத்துல வர ஒரு விருந்துக்கு ஆப்போசிட். இது ரெண்டு விருந்துக்கு தான் நம்ம அழைக்கப்படுறோம். ஒன்னு வந்து ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. 9வது வசனத்தை போட்டுருக்கு பாருங்களேன், படிங்க.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவர்களின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்
பாக்கியவான்கள். பாருங்களேன் அங்க ஒரு விருந்து இருக்கு, அது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அந்த விருந்துக்கு ஆப்போசிட் இது தேவனுடைய மகா பெரிய விருந்து. ரெண்டு விருந்தும் கொடுக்கிறார் கடவுள் தான். எந்த விருந்துக்கு நம்ம போறோம் நம்ம தான் யோசிக்கணும். பாருங்களேன் அந்த விருந்துக்கு எல்லாரும் ரெடியா அவங்க. பாருங்களேன் அவர் ஏன் இப்படி சொல்றாரு, ஏன்னா இப்ப போர் ஆரம்பிக்க போது அந்த போரை குறித்து எந்த சந்தேகமாவது இருக்க முடியுமா, யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அவருடைய காட்சிய போதும், வரப்போற அவருடைய காட்சியை போதும், அவரு தான் ஜெயிக்க போறாரு தெரியுது. அதுக்கு முன்னாடியே ஒரு விக்டரி அனௌன்ஸ்மெண்ட், எல்லாரும் ரெடியா வாங்க, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பாடிஸ் கிடைக்க போது, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு ரெடியா இருங்க. பாருங்களேன் என்ன சொல்றாரு 18வது வசனத்துல, நீங்கள் ராஜாவின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும். எத்தனை தடவை மாம்சம் வருது அதுல, யாராவது எண்ணி சொல்ல முடியுமா பாப்போம். ஆறு தடவை ஒரு வசனத்துல. ஏன் இவங்களை எல்லாருடைய மாம்சம் போடலாம் இல்ல, ஏங்க அந்த மாதிரி 6 தடவை ஒரு ஒரே வசனத்துல மாம்சம் 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 மாம்சம்னு வருது. பாருங்களேன் என்ன பயங்கரம். அது ஆக்சுவல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கொடுமையான லாங்குவேஜ். இந்த ராஜாக்களுடைய மாம்சம், அது வாய் ஊறுற மாதிரி. ராஜாவுடைய மாம்சம் எப்படி இருக்கும், அந்த கமாண்டர்ஸுடைய என்ன நான் சாப்பிட்டு எப்படி உடம்ப வளர்த்து வச்சிருப்பாங்க, எப்படி இருக்கும் அவங்க மாம்சம், அதுக்கு வாய் ஊறுற மாதிரி. ராஜாக்கள் கமாண்டர்ஸ் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுடைய மாம்சம். மாம்சம்ன்றது வந்து ஒரு புளூரல்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இட்ஸ் பீசஸ் ஆஃப் ஃபிளஷ், அவங்களுடைய அங்கங்களுடைய பீஸ் பண்ணதை சாப்பிடுறதுக்கு வாங்க ரெடியா. கிழிஞ்ச ஃபிளஷ், அழிஞ்ச ரெடியா இருக்கிற ஃபிளஷ் உங்களுக்காக. ரொம்ப கிராஃபிக்ங்க. இயேசு அவருடைய வருகையில டைம்லயே மத்தேயுலே சொல்லியிருக்காரு, எங்கே பெணம் இருக்கிறதோ அங்கே கழுகு இருக்கும். என்ன ஏன் ஆண்டவரே உங்களுடைய வருகை டைம்ல மத்தவங்களுக்கு என்ன ஆகும் ஆண்டவரே, எங்க போவாங்க அவங்க? அதுக்கு பதிலாக தான் அவர் எங்கே பிணம் இருக்கோ அங்கே கழுகு இருக்கோன்னு 24-28 மத்தேயுவில் அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், அவர் ஒரு கிளிம்ஸ் அங்கேயே கொடுத்திருக்கார், அதுக்கு ஒரு அடையாளமா தான் வருது. என்ன இது, நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமான ஒரு காட்சிங்க, மாம்சத்திற்கு ஒரு கிராபிக் லாங்குவேஜ். தே ஆட்டுக்குட்டியானுடைய சத்ருக்களுடைய அழிவை குறிக்குது, அழிவை குறிக்குது. ஏன்னா இப்போ போருக்கு போர் டைம்ல அவங்க எல்லாருடைய பாடி, மில்லியன்ஸ் ஆஃப் பாடி கீழே இருக்க போது, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு வாங்க. லிட்ரலா இது, லிட்ரலா இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒரு விதத்துல இல்லன்னு தான் சொல்லலாம். லிட்ரலா நடக்கலாம் எனக்கு தெரியல, ஆனா இல்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்னொரு வேர்ட காட் யூஸ் பண்றாரு, அதான் தேவனுடைய கோபாக்கினையின் ஆலை. அந்த பாவங்க மனுஷருங்க பாவத்துல தங்களை கொழுக்க 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 வச்சுக்கிட்டு திராட்சை பெருசாகிற மாதிரி ஜூஸ்ல அந்த மாதிரி பெருசா இருக்கும் போது என்ன பண்ணுவார், எந்த அளவுக்கு அவங்க கொளுத்தாங்களோ பாவத்துல அந்த அளவுக்கு அவங்களை போட்டு மிரிச்சு அவங்க ஜூஸ் வர வைக்கிற மாதிரி. இது இன்னொரு ஒரு கிராபிக்கல் லாங்குவேஜ், இன்னொரு ஒரு கிராபிக்கல் பறவைகள். ஏன்னா கடவுள் வந்து கொடுக்கிற தண்டனை வந்து நம்ம மனுஷ பாஷையில சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்க போகுது, ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. அதுக்கு கடவுள் வந்து பாருங்களேன் என்ன மாதிரி வேர்ஸ்ட், நம்மளால உணரக்கூடிய மனுஷ லெவல்ல எந்த அளவுக்கு உணர முடியும் அந்த மாதிரி பாஷைகளை எடுத்து நம்ம உணர்த்த பாக்குற, அதுதான் இந்த வசனங்களை பார்க்க முடியும். ஒரு அடையாளமாக, ஓ அப்போ ஒருத்தர் சொன்னாரா, ஓ அப்போ அடையாளமா இருந்தா பரவாயில்ல, நான் நிஜமாவே நம்ம கறியெல்லாம் சாப்பிடுமா பருவன்னு நினைச்சேன். அது முட்டாள்தனம். ஏன்னா கடவுள் ஒரு அடையாளம் சொல்றாருன்னா நம்ம மனுஷீக பாஷையில புரியணும்ன்றதுக்காக அந்த அடையாளம் சொல்றாரு. ஆக்சுவலா அதனோட உண்மை 1000 மடங்குக்கு பெருசா பயங்கரமா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வேர்ஸ்ட் என்னங்க நடந்துட முடியும் அந்த காலத்துல? வேர்ஸ்ட்னா என்ன தெரியுமா, லாரி ட்ரெயின் அந்த காலத்துல இல்ல, வேர்ஸ்ட் ஒரு மனுஷங்களுக்குன்னா ஒரு கிராமம் பயந்து பயந்து எந்திரிப்பாங்க. எதுக்கு தெரியுமா, போர் வந்து அந்த ஊர்ல எல்லாரையும் சாவடிச்சுது, எல்லாம் செத்து பெணமா கடுக்கிறாங்க. அதை விட ஒரு மோசம் ஒரு ஊருக்கு வரவே முடியாது அந்த காலத்துல. ஏன்னா ஒரு பாடிகளை அடக்கம் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை இல்லைங்களா. இது என்ன காட்டுது, வரப்போற தண்டனை ஒருத்தர விடாது, ஒருத்தனும் தப்ப முடியாது. ராஜாக்கள் தப்ப முடியாது, தங்களுடைய பலத்தை வச்சுக்கிட்டு பணபலத்தை ஐஸ்வர்யத்தை வச்சு அவங்க தப்ப முடியாது. ஏழைகள் அடிமைகள் சாக்கு போக்க சொல்லி இது அவங்களுடைய தரித்திரத்தை காமிச்சு அவங்க அதை எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாரும் அழிய போறாங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான் அடக்கம் பண்றதுக்கு. எப்படி நினைச்சு பாருங்களேன், அது ரொம்ப பயங்கரமான நிலைமை. ஒருத்தனும் இருக்க மாட்டான் அடக்கம் பண்றதுக்கு, பயங்கர நிலைமை. அதைத்தான் அங்க காட்டுற, ஒருத்தனும் எஸ்கேப் ஆக போறது இல்ல, அடக்கம் பண்றதுக்கு யாருமே இருக்க போறது இல்ல. ரெண்டாவதாக பழையற்பாட்டுல ஒரு பெரிய கடவுளுடைய சாபம் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா என்ன தெரியுமா, கடவுள் வந்து அவருடைய சாபங்களை சொல்லும் போது படிங்களா, உபாகமும் 28-26 கடவுளுடைய மகாபெரிய சாபம்னா என்ன,
உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும்.
உன் பிணம் ஆகாயத்தின், அவரு ஆசீர்வாதங்களா சொல்லிட்டு வராரு இது அதிகாரத்துல, அப்புறம் சாபங்களா சொல்லிட்டு வர்றாரு. சாபங்களா சொல்லும் போது வேர்ஸ்ட் சாபம் இதைதான் சொல்றாரு, உன்னுடைய பாடி வந்து ஆகாயத்தின் பிணங்களுக்கு
பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும்,
இரையாகும். அது வந்து உன்னை பிணத்தை சாப்பிடும், அப்புறம்
அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள்.
அவர்களை விரட்டுவார், தி வேர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் கர்ஸ். பழையப்பாடுல அதுதாங்க, பெரிய மோசம், பெரிய மோசம் கடவுளுடைய சாபம். யோசிச்சு பாருங்களேன், அந்த அந்த போர்க்களத்துல எல்லாம் பிணங்க உழுந்திருக்கு, அந்த கழுகுகள் வந்து வருது, ஒரு 1000கணக்கான கழுகுகள் வந்து சூரியனே அது இருளான மாதிரி வந்து டபால் டபால்னு இறங்கி வந்து மாம்சத்தை கடிக்குது, உடம்பெல்லாம் கடிக்கிறது வந்து ஒரு பெரிய சாபம், பெரிய சாபம். பழையற்பாட்டில் ரொம்ப மிரண்டு போன நம்முடைய நம்மளால சிந்திக்க முடியாத சாபம். ஏன் இந்த மாதிரி பாஷையை யூஸ் பண்றாரு? ஒரு வாட்டி சவுலுடைய பிள்ளைங்க, சவுலுக்கு 7 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள வந்து கிபியோனைட்ஸ் வந்து அடிச்சு பணமா போட்டாங்க. ஒரு லேடி அங்க வந்து விஸ்பா அப்படின்ற ஒரு லேடி, அது வந்து எந்த மனுஷங்களுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்காந்து அந்த கருக்குகளை விரட்டி விரட்டி விரட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதான் பெரிய சாபம். அந்த சாபம் அடையாளமா அங்க எடுத்து சொல்றார். ஏன் நான் கடவுள் கொடுக்கிற தண்டனைக்கு வந்து there is no human expression, பாஷை இல்ல. நம்ம காலத்துல சொல்லணும்னா வேற என்ன சொல்ல முடியும்? நமக்கு உணர்ற மாதிரி ஒரு லாரி இடிச்சு நாசமா ஒரு சட்னி ஆனோம்னா எப்படி இருக்கும்? பயங்கரம். அந்த காலத்துல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ஸ்ட் சாவு, நல்ல சாவே உனக்கு வராதுன்னு வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வேர்ஸ்ட் சாவு என்னன்னா, அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லாம பெணம் நாரிக்கிட்டு இருக்கு, கழுகுகள் வந்து அதை சாப்பிடுதுன்னா அம்மா ரொம்ப முடியாது, மிரண்டு போயிருவாங்க. அதுதானே உங்களுக்கு தெரியும். அத நான் சொல்றது தெரியுதா? அதை விட ஆயிரம் மடங்கு மோசமா இருக்க போகுது. அப்படித்தான் தண்டனை கடவுள் அந்த பாஷையை யூஸ் பண்ற. அது பத்தலன்னு தான் திராட்சை ஆலையை மிரிக்கிற பாஷையை யூஸ் பண்ற. ரொம்ப பயங்கர உணர்த்துதலுக்கு, ஏன்னா ரொம்ப மோசமான தண்டனை அவர் இருக்க போகுது. பாருங்களேன், அதை யூஸ் பண்றதை பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போமே. அந்த ஏஞ்சல் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, எல்லா வாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய் ஊறுது, அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஒரு விருந்து கழிச்சா சந்தோஷம் இல்ல, நமக்கு சந்தோஷம். அந்த பறவைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும். ஆ, ராஜாக்களுடைய பாடி, அவங்களுடைய பாடி. மெனு பாருங்களேன், அவர் மெனு அனௌன்ஸ் பண்றார். இதான் மெனு, வாங்க விருந்துக்கு. அப்படின்னா நம்ம என்ன கேட்போம்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? இது பியூர் நான்வெஜ். வாங்க, இதான் மெனு அனௌன்ஸ் பண்றார். ராஜாக்களுடைய பாடி, கமாண்டர்ஸ் உடைய பாடி, அது சைட் டிஷ் குதிரை வர இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுறார். பயங்கரமா இருக்கு பாருங்களேன்.
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர
கண்டேன். பெரிய ஆர்மி கேதர் ஆகுது, மிருக லீடர்ஷிப்ல கேதர் ஆகுது பெரிய ஆர்மி. இதை முதல்ல நம்ம பார்த்தது இல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கு, ஆர்மகெடோன் இத்தாங்க 17வது அதிகாரத்துல பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அவன் பார்த்திருக்கிறோம். பாருங்க 17:11 படிங்க.
தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் குண்டலாலும்
இல்ல 17:11
இருந்ததும் இராததுமாகிய மிருகமே
எட்டாதவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான்.
13 படிங்க. இவங்க எல்லாம் எதுக்கு கூடி வராங்க?
இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.
இந்த ராஜாக்கள், 10 ராஜாக்கள் வல்ல மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அப்புறம்
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை
ஜெயிப்பார். அந்த அசம்பிளி பெரிய ஆர்மகெடோன் வார், 16:16 இருக்கு பாருங்களேன்.
எபிரேய பாஷையிலே அர்மகெடோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான்.
இவங்க எல்லாம் கூடி வராங்க வாருக்கு எல்லாம். இது வந்து வேற வேற ஆங்கிள் வந்து பாத்துருக்கோம் நம்ம, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திஸ் இஸ் தி ஃபைனல் வார். அர்மகெடோன் எல்லாம் அந்திகிறிஸ்து லீடர்ஷிப்ல கூடி வராங்க. பயங்கர ஆர்மி, அவங்களுடைய சகல பவரோடு வெப்பன்ஸ். இப்பெல்லாம் எவ்வளவு வெப்பன்ஸ் டெவலப் பண்றாங்க இல்லைங்களா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ் இருக்கு, டெக்னாலஜி, எல்லா வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் அழிச்சிருவோம், தேவ ஜனங்க இல்லாம செஞ்சிருவோம். ஒரு இன்டர்நேஷனல் ஆர்மின்னு சொல்லலாம், இன்டர்நேஷனல் ஆர்மி வந்து நிக்குது. நின்ன உடனே இந்த வார் ஆஃப் தி ஏஜஸ் அப்படின்வாங்க. இதான் அதனோட கிளிம்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். அது 20வது அதிகாரத்திலயும் அது வரப்போறதை நம்ம பாக்குறோம். அதோட விளைவு என்ன பாருங்களேன். வார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வார் யூஸ்வலா வந்தா ரெண்டு போர் அட்டாக் ஆகுறத பார்ப்போம். இது எப்படி வருது பாருங்களா, அது எப்படி முடியுது, தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள்.
பாருங்களேன், ஆக்சுவலா பார்த்தா வாரே இல்ல அங்க. ஃபர்ஸ்ட் வார்ல என்ன நடக்கும்? வாரே இல்ல. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னமே போதும் இவங்க எல்லாம் அழிச்சிடும். வாரே இல்ல. வாரில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, இன்னொருத்தர் ஜெயிக்கிறாங்க. இங்க கொஞ்சம் பேர் சாவாங்க, அங்க கொஞ்சம் பேர் சாவாங்க. அந்த மாதிரியே இல்ல இந்த வார். பெருசா தான் வராங்க, ஆனா அவர் அவ்வளோ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா இருப்பதுனால அங்க வாரே இல்ல. உடனே என்ன நடக்குது, அவெல்லாம் நின்ன உடனே அவர் வராரு, மிருகம் பிடிக்கப்பட்டதுன்னு வருது. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட், பிடிச்சாங்கன்றதுக்கு என்ன, போலீஸ் அந்த கைதிய பிடிச்சாங்க, அந்த திருடனை பிடிச்சாங்கன்றது வந்து ஒருவேளை இருக்கலாம், பிடிக்கிறாங்கன்னு பிடிச்சா பிடிக்கலாம், பிடிச்சி வரல வெட்டுறாங்கன்னா அது பயங்கரம் இல்லைங்களா, கால் கைய வெட்டுறாங்கன்னா பெரிய பயங்கரம், இல்ல உயிரே எடுக்கிறாங்கன்னா கூட பயங்கரம். இந்த மிருகத்தையும் கள்ள தீர்க்கதர்சியோ மகா கொடுமையா பிடிச்சி என்ன பண்றாங்களாம், அக்கினி கடல்ல தள்ளுறாங்களாம். இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க, அதாங்க ரொம்ப கொடுமை. அப்படி பிடிக்கிறது தான், அதுல மாட்டிக்க கூடாது, அந்த மாதிரி பிடிக்கிறது இல்ல. மிருகமும் கள்ள தீர்க்கதர்சிகளும் பிடிக்கிறாங்க. மிருகம் பிடிக்கப்படுது, கள்ள தீர்க்கதர்சியே, கள்ள தீர்க்கதர்சிகள் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன், அவங்களுடைய வேலை என்ன, கள்ள தீர்க்கதர்சியுடைய வேலை, மனிதர்கள் வந்து தேவ வசனத்தின் பக்கம் வராதபடிக்கு எல்லோரையும் வஞ்சிக்கிறது. எப்படி வஞ்சிக்கிறான்னு போட்டிருக்கு,
மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்குறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான்.
பாருங்களா, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான், இந்த சதாம் ஹுசேன் பிடிக்கப்பட்டான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பிடிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன, கள்ள தீர்க்கதரிசிக்கு அற்புதங்களை செய்து மனிதர்களை தேவ வசனம் பக்கம் வராதபடிக்கு வஞ்சித்து அவங்களுக்கு ஒரு முத்திரை போட்டவன், போட்டு அவங்களை இந்த வார்க்கு சேர்த்துக்கிட்டவன். இப்ப வந்திருக்கே அவங்க கூட எல்லாம் சேர்த்த கள்ள தீர்க்கதரிசி தான், ஆனா லீடர்ஸ் ரெண்டு பேரை பிடிச்சி அக்னிக் கடல்ல போடுறத நம்ம பாக்குறோம். பயங்கரமான ஒரு அக்னிக் கடல், அவங்க ரெண்டு பேர் அக்னிக் கடல்ல போட்டான். முதல் தடவை அக்னிக் கடல்ன்ற ஒரு வார்த்தை வருதுங்க. அந்த எப்படி எந்த மாதிரி போட்டாங்க அக்னிக் கடல்ல இருவரும், உயிரோடு தள்ளப்பட்டார்கள், உயிரோடு கந்தகம் எரிகிற அக்னிக் கடலில் தள்ளப்பட்டார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும், நரகம் வந்து நரகம் பல ஃபார்ம்ஸ்ல இருக்கு பைபிள்ல. ஒரு சில இடங்கள்ல ஷியோல்னு கூப்பிடப்படுது, ஏடிஸ் கூப்பிடப்படுது. ஆனா வந்து ஃபைனலா வர நரகம் வந்து வித்தியாசமானதுதான். ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா ஒரு நரகம் என்னன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிறது சரீரத்தோடும் மாம்சத்தோடும் மனிதன் இட்டர்னலா ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் போகக்கூடிய இடம் பேரு பைபிள்ல லேக் ஆஃப் ஃபயர்னு போட்டிருக்கு. அது எப்பதான் மனுஷங்க போவாங்க, when they are dead ஆகி ஜட்மெண்ட்ல நின்று உயிர்த்தெழுதல் வந்து அவங்களுக்கு பாடி வந்து ஜட்ஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் லேக் ஆஃப் ஃபயர். அதுக்கு முன்னாடி லேக் ஆஃப் ஃபயர்னு போடல, அதுக்கு முன்னாடி ஹெல்லு ஏடிஸ் போட்டிருக்கு. புரியுதுங்களா, ஏன்னா ஆத்மா ஒண்டிதான் இருக்க போகுது. இந்த உலகத்துக்கு சித்தவனா ஆத்மா போய் பட போடுற இடமும் நரகம் தான், ஆனா அது ஃபைனல் நரகம் இல்ல, ஃபைனல் நரகம்னு ஒன்னு இருக்கு. அந்த நரகத்துல இவங்க இது, அதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ஃபயர், ஃபைனல் இட்டர்னல் எல்லுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ஃபயர். அதுல முதல்ல போறவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா, இந்த மிருகமும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் ஃபர்ஸ்ட் போறவங்க. எனக்கு ஒருவேளை டவுட், இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க, யார் தெரியுமா, மோசேக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவங்க அபிராமன் டேத்தன். உங்களுக்கு படிச்சிருக்கோமா தெரியல, அவங்க வந்து மோசேக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து, மோசே என்ன பண்றது, அவரு தான் பெரிய லீடரான ஒரு பெரிய கூட்டத்தை அந்த அந்தகிறிஸ்து மாதிரி கூட்டு வந்து மோசேக்கு விரோதமா வந்தாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, பூமி ரெண்டா திறந்து அவங்க அப்படியே அக்னிக் கடல்ல போயிட்டாங்கன்னு வருது. ஒருவேளை அவங்க அங்க இருந்திருக்கலாம், அவங்களோட உயிரோடு போறது, புரியுதுங்களா, உயிரோடு அக்னிக் கடல்ல இறங்குறதுன்னும் போது பல ஏற்பாடுல அதை பாக்குறோம், இங்கத்தான் பாக்குறோம். ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்டா இருக்கலாம், ஏன்னா மனுஷர்களாக போனது அவங்க ரெண்டு பேரா பாக்குறோம், உயிரோடு அவங்க அக்னிக் கடல்ல போய் இறங்குறாங்க. அதுக்கு பாருங்களேன், அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னிக் கடல்ல, அதுக்கு நரகத்துக்கு ரெவலேஷன்ல பல இதுங்க பாத்திருக்கோம். அங்க புழு அழிவதில்லை, நெருப்பு அவியாத அக்னி, அழுகையும் பற்கடிப்பும் நித்திய அக்னின்னு வேற பேரு. இங்க கந்தகமும் இன்னொரு இடத்துல பிரிம்ஸ்டோன் வருது. கந்தகம் அப்படின்னா என்ன, அங்க வெறும் ஹாட் வண்டி இல்ல, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹாட்னுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிக்கிற சூடு, சல்ஃபர் இருந்தா அப்படித்தானே, கந்தகம் இருந்தா ஒரு கெமிக்கல்ஸ், பயங்கரமா வெடி இருக்கிற ஒரு சூட்ல அவங்க போய் இறங்குறாங்க. அதை பாக்குறோம், முதல்ல இவங்க ரெண்டு பேர் போறத பாக்குறோம். சரி, ஒண்ணு இந்த வசனத்துல புரிஞ்சுக்கணும் பாருங்களேன், இந்த போரை பார்த்தோம்னா ஒரு போர் நடந்த மாதிரியே தெரியல இல்லைங்களா. போர் இயேசு போய் சண்டை போட்டு அங்க இது பண்ணி அங்கேயே இல்ல, என்ன உடனே என்ன நடக்குது, அந்த போர்ல போய் அந்த லீடரை பிடிச்சி அக்னிக் கடல்ல போடுறாரு. இன்னொரு அவருடைய வார்த்தை வந்து எல்லாரையும் அழிக்க போகுது, அதான் பாக்குறோம். இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த நம்ம ஊர்ல வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய கள்ள தீர்க்க தரிசனம், ஒரு கள்ள போதகம், ரொம்ப அந்த பெண்டிகாஸ்டல்ஸ் தான் சாத்தானுக்கு அனாவசியமான பவரை கொடுத்துறது, ரொம்ப அனாவசியமான பவர், அந்த பவர் இந்த பவர்னு ஒண்ணுமே இல்ல சாத்தானுடைய பவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு முன்பதாக கடவுளுக்கு அவன் ஈக்குவல் இல்ல, அது ஒரு போதும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. நம்மள மாதிரி ஒரு சிருஷ்டிப்பு அவன், நம்மளை விட பவர்ஃபுல் தான், ஆனா அவன் ஒரு சிருஷ்டிப்பு, கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஈக்குவலே இல்ல. பாருங்களேன், கடவுள் கொஞ்சம் கூட ஈக்குவலே இல்ல. அவரு அவன் சாத்தான் என்னென்னவோ மனுஷர்களை கண்ட்ரோல் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான், கடவுள் ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கிற அப்படியே இல்ல. அப்படித்தான் ஒரு பிக்சர் கொடுக்கப்படுது, அப்படியே இல்ல. ஒரு கடவுளுக்கு முன்பதாக ஒரு எறும்பை விட சின்னவாங்க, ஒரு காத்து மாதிரி. அவர் என்னன்னா ஒரு விதத்துல கடைசியில தான் தெரியும், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு கருவியாகத்தான் அவன் மாறப்போறானே தவிர, கடவுளும் சாத்தானும் ஈக்குவல் இல்லை, ரெண்டு பேர் போர் செஞ்சிட்டு இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் இறையாண்மை உள்ள தேவன். சரி, அந்த போரை பாக்குறோம். அந்த போர்ல வந்து அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நரகத்துக்கு போனதை, அக்னி கடல்ல போனதை பாக்குறோம். மத்தவங்களுக்கு என்ன நடக்குது?
மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன.
பாருங்களேன், மற்றவர்கள் அவருடைய வாயிலிருந்து வந்த பட்டயம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்கலாம். அவருடைய வார்த்தை போதும் இவங்களுக்கு, வார்த்தை, தி பவர் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய வார்த்தையினால எல்லோரும் கமாண்டர்ஸ், கிங்ஸ், ராஜாக்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். 21வது அவருடைய பறவைகள் அவங்களுக்கு எப்படி கூப்பிட்டாரோ அவங்க டிசப்பாயிண்ட் ஆகல. சில பேர் விருந்துக்கு கூப்பிட்டு பேஜாரா சாப்பாடு சரியில்லாம போற மாதிரி அவங்க டிசப்பாயிண்ட் ஆகல, அவங்களுக்கு திருப்தியா கிடைச்சிச்சு, பறவைகள் திருப்தி ஆனார்கள். ஆனா இதோட அவங்களுடைய முடிவு இல்ல. அவங்க மிருகமோ கள்ளதீர்க்கதரிசியும் அக்னிக்கடல் இறங்கிட்டாங்க, இவங்க உயிர்த்தெழுதல் அப்பாயின்மெண்ட் இருக்கு இவங்களுக்கு. உயிர்த்தெழுதல்ல வந்து வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக அடுத்த அதிகாரத்துல நின்று நியாயம் தீர்க்கப்பட்டு, சரீரமோ ஆத்மாவோ நியாயம் தீர்க்கப்பட்டு அக்னிக்கடல்ல போவாங்க. அதைத்தான் இவங்களுடைய முடிவு வரப்போகுது. இது நம்ம ஒரு காரியம், ரெண்டு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன் பயன்பாடுக்கு. பாருங்களேன், திருப்தி ஆனார்கள். கடைசியில எப்படி முடியுது? பறவைகள் திருப்தி ஆனார்கள். உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், படிக்கிறதுக்கே நமக்கு பேஜாரா இருக்கு. யோவான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் பாக்குறார், பறவைகள் வர்றத வந்து அதெல்லாம் சாப்பிடுறத அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டிக் டு திஸ் என்ன சிக் டு தி ஸ்டமக்னுவாங்க இங்கிலீஷ்ல, ஒரு மாதிரி அதை பார்த்தாவே நமக்கு ரொம்பாத போயிடும். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய கழுகுகள், பெரிய பெரிய மிருகங்கள் இறங்கி வந்து மனுஷர்களுடைய கண்ணை பிடிங்கி தின்னுங்குது, மூஞ்ச பிடிச்சி கிழிக்குது, உள்ள இன்டெஸ்டைன்ஸ சாப்பிடுது, கிட்னியை சாப்பிடுது, லங்ஸை சாப்பிடுது. எப்படி இருக்கும் நம்மளுக்கெல்லாம் ஸ்கின்னே என்ன இதாகுது இல்லைங்களா? எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்களேன். அது நம்ம பாடியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம பாடியா ஒரு மாதிரி உடம்பே சிலுக்குதுன்னு வாங்கலீங்களா? ஏங்க பரிசுத்த வேதாகத்துல போய் கடவுள் இப்படி ஒரு பாஷைய அவர் யூஸ் பண்ணணும்? என்ன பயங்கரமா இல்ல? நமக்கே ஒரு மாதிரி ஆகுதே. பறவைகள் பெரிய காண்டோர்ஸ் கழுகு வந்து செத்த பெணங்க வாசனை அடிக்குது, அதை போட்டு பார்ட்ஸ் பார்ட்ஸா மாம்சம் பீசஸ் ஆஃப் ஃபிளஷ் மனுஷங்களே, என்ன ஒரு காட்டு மிராண்டி பாஷையா இது இருக்குதே, கேனிபால் லாங்குவேஜா இது இருக்குதே. ஏன் இப்படி போய் பைபிள் ஆண்டவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? இது என்ன காட்டு தெரியுங்களா? கடவுளுடைய அன்பை காட்டுதுங்க. கடவுளுடைய என்ன ஏங்க எப்படிங்க காட்டுது? ஏன் அப்படின்னா அந்த தேவன் இதான் அவருடைய கடைசி புக். மனுஷ குலத்துக்கு அவர் சொல்லக்கூடிய கடைசி மெசேஜ் இதுல தான் இருக்கு. இந்த புக்ல அவரு நாகரிகத்தை பார்க்கல, லாங்குவேஜ் பாஷைய பார்க்கல, எந்த பாஷையும் பார்க்காம எல்லா ஸ்டாப்ஸ விட்டுட்டு எல்லாத்தையும் கடந்து என்ன உனக்கு உரைக்கும், என்ன சொன்னா உனக்கு புரியும், என்ன சொன்னா உனக்கு உணர்வ நீ அப்படின்றதுக்காக நம்மனால உணரக்கூடிய பாஷைய கூட அவர் இது பண்ணாம அது என்ன எப்படியாவது நீ போற போக்குல உன்னை மாத்தணுமேன்றதுக்காக இந்த மாதிரி பாஷை எல்லாம் பயன்படுத்தி இருக்காருங்க. அவருடைய அன்பு தான், நில்லு பாபிலோன போவாத, மிருகத்தின் பின்னாடி போவாத, அது கொடுக்கறது இன்பமா தான் இருக்கும், ஸ்டாப் 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 போவாதன்றதுக்காக ஆண்டவர் வழிய மாத்துக்குவியா மனம் திரும்புவியா. டெரபிள், ஏன்னா நான் வந்து கொடுக்க போற தண்டனை, நான் வந்து கொடுக்க போற பயங்கரம் வந்து சொல்லி முடியாது எந்த பாஷையிலையும், அதுல ஒண்டி மாட்டிக்காது, என்னாவது பண்ணி தப்பிச்சுக்க அதுல இருந்து ஸ்டாப் போவாது, போய் மாட்டிக்காது. ஏன்னா பாவத்தின் விளைவுகள், மிருகத்தின் முத்திரை வாங்கிட்டோம்னா பாபிலோன் சூன்யத்துல நம்ம மாட்டி அழிஞ்சோம்னா நமக்கு வரப்போற பயங்கரத்துக்கு சொல்லவே முடியாது. கடவுள் ஏன் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி ஒரு பாஷையை அவர் யூஸ் பண்ணணும்? கடைசியா நான் கேட்டுக்கிறேன், என்ன சொல்லியும் கேட்டுக்கிறேன், யாரு பாருங்கள வரப்போற கோபாக்கினைக்கு என்ன மாதிரி பாஷை? ஒரு பக்கம் திராட்சை ஆலைய போட்டு மெரிச்சு ரத்தம் வர மாதிரி நமக்கு உணர்த்துறாரு, இன்னொரு பக்கம் கழுகுகள் வந்து அதோட பீக்ஸ வச்சு சத சதையா தின்றுத, பார்ட்ஸ் பார்ட்ஸா தின்றுத பத்தி நமக்கு சொல்றாரு. ஏங்க ஒரு அப்பா ஒரு புள்ள திடீர் திடீர்னு ரோட்ல ஓடுது, ரோட்ல ஓடுனா கார் வந்துடும், இடிச்சிரும் இல்லைங்களா? அந்த புள்ள என்ன செய்வார்? அந்த அப்பா அந்த புள்ளைய காப்பாத்தணும்னா அந்த புள்ளைக்கு எப்படி எச்சரிப்பார் இல்லீங்களா? ஐயோ மகனே போயிடாத, கார் வந்து இடிச்சுன்னா என்ன அவன் தெரியுமா, வாங்க உனக்கு காட்டுறேன் வாங்கன்னு ஒரு முட்டையை எடுத்துட்டு டபாலு கீழே போடுற, போட்டு அந்த முட்டை எடுத்து அப்படியே வெளியே வருது, உன் மூளை இப்படித்தான் வெளியே வரும். ஐயோ எந்த மாதிரி அப்பா இப்படி போய் சொல்லி பிள்ளைக்கு பயம் காட்டுவாரு? எந்த மாதிரி அப்பா தெரியுமா? உண்மையான அன்பு இருக்கிற அப்பா செய்வாருங்க, உண்மையான அப்பா இருக்கிற. இதுல போய் மாட்டிக்காத மக, இப்படி மாட்டிக்கினா என்ன பயங்கரமா அசிங்கமா இருக்கும், போயிடாத அப்படின்னு. இன்னைக்கு போயிடாதீங்க, அதுல போய் மாட்டிக்காதீங்கன்றது தான் ஆண்டவர் இந்த மாதிரி பாஷையை அவர் யூஸ் பண்ற. வரப்போற கோபாக்கின ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது, போவாத, எல்லாம் கொடுத்தாவது அதுல இருந்து தப்பிச்சுக்க, மிருகத்தின் பின்னாடி போவாத, ஸ்டாப். ஒரு ட்ரெயின்ல போய் அடிபடுறதுக்கு ஒருத்தர் போறாங்க, போய் நிறுத்துறோம்னு எப்படி என்னன்னு கத்துவோம், நாகரிகத்தமா பார்ப்போம், ஏதாவது பேப்போமா? இல்ல இல்ல, எதை தூக்கி போடணுமோ எதை கத்தணுமோ, ஸ்டாப் ஓடாத ஓடாத, தொண்ட கிளியற மாதிரி கத்த மாட்டோம். தொண்ட கிளியற மாதிரி ஆண்டவர் கத்துறதுக்கு தாங்க கத்துறாரு, தொண்ட கிளியற மாதிரி அவருடைய வார்த்தையில. அதைத்தான் இப்படிதான் பாக்குறோம் நம்ம, மாம்சம் மாம்சம் மாம்சம். ஏன் அவர் பேசணும்? அவர் உண்டாக்குன மனிதர்கள் ஏன் அப்படி பேசணும்? தொண்ட கிளியற சத்தத்துல போறார், போவாத, அதுகிட்ட பயங்கரம் வரப்போகுது உனக்கு, போவாத. வேர்ஸ்ட் சாபம், வேர்ஸ்ட் சாபம். அக்னி கடல்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்னால உணரவே முடியாது, என் பேச்ச கேட்டு அது பக்கம் போவாத. பாருங்களேன், எல்லா நாகரிகத்தையும் விட்டு எல்லா பாஷையும் என்னென்ன பாஷைகளை யூஸ் பண்ணிருக்காரு பாருங்களேன், வேசித்தனம், வேசிகளுடைய தாய், ஏன் அந்த மாதிரி பாஷை யூஸ் பண்ணணும்? தேவாக அக்கினி கடல், பழுகையும் பற்கடிப்போம், பயங்கரமா கத்துறார் ஆண்டவர், பயங்கரமா கத்துறார். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய நிலைமை பார்த்தோம்னா அந்த மிருகத்தின் முத்திரையிலையும் பாபிலோன் மயக்கத்திலையும் சூன்யத்திலையும் மாட்டி இருக்கிறவர்களுக்கு அவருடைய கவனம், அதுலேயே கவனம் இருக்கிறவர்களுக்கு அவருடைய கவனத்தை இந்த பக்கம் இழுக்க முடியுமான்றதுக்காகத்தான் கத்துற. இங்க பாருங்க, போவாத, அதை ஃபாலோ பண்ணாத, அது பின்பற்றி போவாத, ஒரு ஃபியர் ஃபேக்டர்னுவாங்க சரிங்களா, ஃபியர் ஃபேக்டர், இது ஒரு ஹோலி ஃபியர் ஃபேக்டர், அதைத்தான் ஆண்டவர் யூஸ் பண்றார். ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது, போயிடாத. அதனோட ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாய் போறவங்களுக்கு வருகிற ஒரு பயங்கரம். பாருங்களேன், ஏன்னா அதனோட பயங்கரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இவர் சொல்றவர் வந்து அவர் பேரே வரும்போது அவருக்கு பேர் என்ன பாக்குறோம்? உண்மையும் சத்தியமும் உள்ளவர். இவர் சொல்றது தான் நடக்கும், அதனால அவரை நம்புங்க, போயிடாதீங்க போயிடாதீங்க. இது ஒரு காட்சி, ஒரு படம் நமக்கு வருது. என்ன படம் வருது? ரெண்டு விருந்துக்கள், ஒரு போட்டோ, ஃபியூச்சர் போட்டோ. நமக்கு பாஸ்ட் தான் போட்டோ பிடிக்கும், ஃபியூச்சர் போட்டோ கொடுத்துட்டு சில போர் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று இருப்பாங்க, ஒரு பெரிய போட்டோ இருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் முகம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் போட்டோ காட்டுற மாதிரி நம்ம காட்டுறார். ரெண்டு விருந்துகள் இருக்கு, எங்க இருக்கிற உன்னை இன்னைக்கே பாத்துக்க. மிருகத்தின் பின்னாடி போறவங்களுக்கு, பாபிலோன் மயக்கத்துல போறவங்களுக்கு நிலைமை எப்படி வருது? ஒரு மனவாட்டியா இயேசுக்காக காத்திருந்து தங்களை தாங்களே சுத்தம் பண்ணிக்கிட்டு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இயேசு வருகைக்காக காத்திருக்கிறவங்க எங்க போறாங்க பாருங்க. இதான் ரெண்டு ஆட்டுக்குட்டியானுடைய விருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவள் தன்னை ஆயத்தம் பண்ணினான் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் இவங்க என்ன பண்ணாங்க, பாபிலோன் சூன்யத்துல மிருகத்தின் முத்திரையில போயிருக்கிறாங்க. எங்க நம்மள நம்ம பிக்சரை பாத்துக்கலாம், ஜூம் பண்ணி பாருங்க. உங்க பாடி ஒரு பறவை தின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறோமா, ஆட்டுக்குட்டியானுடைய விருந்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோமா? இது ரெண்டை நம்ம பாத்துக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம தப்பான வழியில இருந்தோம்னா, தப்பான வழியில இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு அவர் குதிரையில இன்னும் வரல இல்லைங்களா, அவர் இன்னும் கழுதையில வந்தவராகத்தான் இருக்கிறார். வாருங்க, இன்னைக்கு வாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நிறைய சீட்ஸ் இருக்கு, இன்னைக்கு வாங்க. அவர் அழைக்கிறார். அந்த முட்டாளுங்க மாதிரி எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, எனக்கு ஒரு மாடு வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு பணம் இது ப்ராப்ளம் இருக்குது, இல்ல எனக்கு ஒரு இச்சைகள் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது உலகத்துல, அது இருக்கு இது இருக்குன்னு காரணம் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்தோம்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நம்ம ஒருத்தர் மெம்பர் ஆகலாம் இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம அப்படி ஆகலாம். இயேசு வந்து இன்னைக்கு கண்ணீரோடு அழைக்கிற இயேசு. இன்னைக்கு அவர் கண்ணில் தண்ணி தான் இருக்குது. நம்ம வந்து நான் சாதாரணமா சொல்றேன், ஆனா அவர் உண்மையாவே இவ்வளவு பாஷை யூஸ் பண்றோம்னா கண்ணில் தண்ணி வச்சுட்டு தான் அவர் சொல்றார், கண்ணீரோடு சொல்றார். ஆனா அன்னைக்கு அவர் கண்ணில் கண்ணீர் இருக்காது, அக்கினி ஜுவாலை தான் இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு ரட்சிப்பின்னால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க பார்ப்போம். அவர் உண்மையாக வருகிறவருங்க, அதுக்கு சந்தேகமே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்துல பார்த்து முடிப்போம். ரெண்டு பேதுரு மூணு மூணு படிங்களா பாருங்க. அவருடைய வருகை வந்து அது இல்லை, அது வராதுன்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டே பிசாசின் மிருகத்துக்கு ஒரு அடையாளம். ரெண்டு பேதுரும் மூணு மூணு படிங்களா.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.
பாருங்களேன், கடைசி காலத்துல பிசாசின் மிருகத்தின் முத்திரையினால என்ன என்ன ஆயிடுவாங்களாம், அவங்க எல்லாம் கேலி பரியாசக்காரர்கள் அப்படின்னா கேலி பண்றவங்க, எப்ப பாரு ஜோக் அடிக்கிறவங்க, இப்ப பாரு பிரசங்கிகளே ஜோக்கு தான் வரும், சேமன்ஸ் எல்லாம் ஜோக்கு, வருகையை பத்தி ஜோக்கு, ஜோக் அடிக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, அவர் வரப்போறாரு வரப்போறாருன்னு எங்க வராரு ஜோக் பரியாசக்காரர்கள், அவங்க வந்து கேலி பண்றாங்க. உண்மையான சபையை பார்த்து இங்க வராங்க வராங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்க வராரு? அவங்களுடைய ஒரு ஏமாற்றத்தை ஒரு கேலி பண்ற மாதிரி, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்க கேலி பண்றாங்க. எதனால அவங்க அப்படி பண்றாங்க, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் அப்படித்தான் அவங்களுக்கு போட்டிருக்கு. தங்கள் இச்சைகள், ஏன்னா இச்சைகளின்படி நடக்கிறவங்களை வந்து தேவனுடைய பழி வாங்குற நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க, கணக்கு கொடுக்கற நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இல்ல, அவங்க இச்சைகளில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அந்த நாளை பத்தி அக்கறையே இல்ல, அது வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜட்மெண்டே வராதுன்னு அவங்க சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன என்ன ஆர்கியூமெண்ட், நம்ம மனசுல எல்லாருக்கும் இருக்கு ஆர்கியூமெண்ட். ஆதியில இருந்தே உலகம் எப்படி போச்சு அப்படித்தான் இருக்கு. 2010 எப்படி இருந்துச்சு, 11 அப்படித்தான் இருக்கு, 12 அப்படித்தான் இருக்கு, ஒரு முடியும்னு பார்த்தாங்க முடியல, 13 அப்படித்தான் இருக்கு, 14 அப்படித்தான் இருக்கு. ஆதியில இருந்து நியூ இயர் வந்துகிட்டு தான் இருக்கு, என் பர்த்டே வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனிவர்சரி வந்துகிட்டு தான் இருக்கு. அவர் எங்க வரப்போறாரு, நமக்கெல்லாம் இல்ல, அவர் எங்க வரப்போறாரு அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிந்தனை வரும். என்ன அப்படி வந்துச்சுன்னா என்ன நினைக்கணும், நம்ம ஆர்கியூமெண்ட் என்ன பாருங்க,
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜனத்திலென்று ஜலத்திலென்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
பாருங்களேன், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த மாதிரி மிருகத்தின் தாட்டு அப்படித்தாங்க, கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்படுறதுதான் மிருகத்தின் முத்திரை. அவர் வரப்போறாரு இல்ல அவர் வரமாட்டாரு அப்ப எப்படியோ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு போறோம் பாருங்களேன், அந்த மனநலமத்தான் மிருகத்தின் முத்திரை. இங்க என்ன சொல்றாரு, அவர் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்றாரு, அவங்க மனப்பூர்வமா ஒன்னு உணராம விட்டுட்டாங்க. என்ன உணராம விட்டுட்டாங்க, கடவுள் ஆதியில இருந்தே அப்படியே இருக்குதுன்றது வந்து ஒரு பொய், ஆதியில இருந்தே அப்படியே இருக்குதுன்றது ஒரு பொய். ஏன் பொய், ஜல பிரளயம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஜல பிரளயம் வந்து உலகத்தையே கடவுள் அழிச்சாரே, அத வந்து உணராம இருக்கிறாங்க. அதுல இருந்தே அப்படியே இல்ல, சரித்திரத்துல பாக்குறோம், சயின்டிபிக்காவே சொல்றாங்க உலகத்துல ஒரு பெரிய ஜல பிரளயம் வந்துச்சு, எல்லாரையும் ஆண்டவர் அழிக்கல, அப்படி இல்ல, ஆண்டவர் அழிச்சிருக்கிறாரு. அது போய் அடுத்ததாக நமக்கு இருக்கிற ஆர்குமெண்ட் என்ன, இப்படி எல்லாம் வரும், இப்படி எல்லாம் சபைக்கு அந்த நம்பிக்கைக்கு தொந்தரவு வரும். அவர் அடுத்தது என்ன சொல்றாரு,
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு வேத பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
பாருங்களேன், முதலாவது அவங்க சொல்ற பரியாசத்துக்கு அவங்க சொல்ற தியரி, அவங்க தியரி என்ன, எல்லாம் யூனிஃபார்மா போயிட்டு இருக்குது. நேத்து இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் இது வரவே வராது, ஏன் இது வரைக்கும் வந்ததில்லை. இது இன்னொரு விதத்துல சொல்ற மாதிரி, நான் சாகவே மாட்டேன், ஏன் நான் இது வரைக்கும் செத்ததில்லை அப்படின்ற மாதிரி முட்டாள்தனம், இது வரைக்கும் செத்தது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இது வரைக்கும் செத்தது இல்ல அப்படி இல்ல. ஜல பிரளயம் கடவுள் உலகத்தையே அழிச்சாரு, இந்த உலகத்தை அக்னிக்காக வைத்திருக்கிறாரு, அக்னிக்காக அழியறதுக்காக வைத்திருக்கிறாரு. இன்னொரு காரணம் அவர் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்க, அவர் வருவாரு நிச்சயமா சொல்லியிருக்காரு, நிச்சயமா வருவாரு, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நம்புங்க. மூணாவதாக அவர் கொடுக்கிற ஆர்குமெண்ட் பாருங்களேன், மூணாவதாக கடவுளுடைய எட்டர்னல் தன்மை. ஏன்னா ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்ம கிளாக் படி வேலை செய்யறவர் அல்ல, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது, ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. அது ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. கடைசியாக அவர் சொல்றது பாருங்களேன், அது கிருபையின் ஆர்குமெண்ட். அவர் ஏன் தெரியுமா வரல, ஏன் தெரியுமா வரல, தாமதிக்கிறாருன்னு நினைக்காதீங்க, நேற்று மாதிரி நிக்கும் போதுன்னு நினைக்காதீங்க. ஏன் வரல, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, உங்களில் ஒருவரும், உங்களில் ஒருவரும் உண்மையான சபாதா அப்படித்தாங்க எடுக்கும். நான் மனம் திரும்பணும்ன்றதுக்காகத்தான் அவர் வரல, நான் இன்னும் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வரணும்ன்றதுக்காகத்தான் வரல. ஆகவே அவர் நிச்சயமாக வரப்போறாரு. அதை எதிர்நோக்கிற மக்கள் எப்படி இருக்கணும், 3:10 படிங்க, 10வது வசனம்.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
எப்படிப்பட்ட, இப்படி எல்லாம் அழிந்து போகிறதுனால அவர் வரப்போறாரு, எல்லாமே அழிந்து போய் போக போறதுனால நம்ம தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தரா இருக்க வேண்டும். காலையில நம்ம படிச்ச கேள்வி மாதிரி தான் இதுவா வருது. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம்.